ஓமஸ்துதி ஒன்றபல்ல தயாகாமுகி
உலாசனாரூட கரு மாற்றித்துமணி அத தின மெம விதேச விநிமய பணத்தை வெனுவின் கதா கிரீமட்ட மம பலாபுருத்து வேணும் விசேஷம் 2017 தரண மெம விதேச விநிமய பணத்தை மகின் ரஜே நியோஜித வசியங் அப்ப ஸ்ரீலங்கா மகாபேங்குவ விதேச விநிமய பிரவர்தனைய கிரீம சா நியாமனிய கிரிமே ஐத்தீன் விஷால வசியின் புலுல் கலா மெம பணத்தை அந்துநாதீமட்ட பெற லங்காவி விதேச விநிமய பிரவர்தனைய ஹா நியாமனிய கரே 1953 அங்க 24 தரண விதேச விநிமய பணத்தை மகிங் ஏ அஓசி கரலா நவ்யதாவேக்கிங் விதேச விநிமய கனுதின கிரிமே ஐத்திய புலுல் கிரீம அத ஸ்ரீலங்கா மகாபேங்கு மகிங் சிது கிரீமட்ட அவசியதாவியக் தீரம் மேக அப்பே ஆர்த்திக்கேட்ட வாசி வேண அந்தமட்ட தமாய் அது அப்பி சகஸ்கரல தீயின்னி மெம நவ பணத்த மகின் ஸ்ரீலங்கா மகாபேங்கு விசின் வை பலைய பவர்ல தீன வாணிஜ பேங்கு முல்ய ஆயத்தனை வகைம ஏ விசேஷம் பலேலத் விழுந்துண்ட விநிமய கனுதினுவல எது எதென்ன ஐத்திய விஷால வசையும் புலுல் கரல தீனோம் மெம பணத்தை அட்டத்தை ஓனேம புத்கலையுக்குட்ட ஸ்ரீலங்காவத்துலோ இன் பிட்டத்த பேங்குவக்க விநிமய கினுமாக் அத்னாம் லங்காவத்துலோ பிட்டத்ததி ஓனேம பிராக்தனோ ஏ வர்தன எவிமேதி எம முதல யுதாகனீமட்ட இயத்த சந்தான் ஆயத்தனாகரா சிது கரான ஏ பலைய லபாதீல தீனோம் மெம பாசுக்கம வர்தனைய கலா தெம கெவிம்பல நீத்தியானுகூல பாவிய தகவுரு கரகான அதால புத்கலே அதால முல்ய ஆயத்தனவல நிவர்தி லேக்கன அனிவாரியம் இதிரிபத் கரான்ட்டு ஓனி சமாரவில் அவட்ட யம்கிசி புத்கலேட்ட ஏ கரான்னட்ட பெரினாம் இத்தகொட்ட ஓகுட்ட புலுவாங் மகாபேங்குவட்ட லியலா ஏ தவஸ் தகாத்திரக் அத்துலத்த ஏகே தமங்கே முதல்வல ஏ நிரவாத்தியத்தாவைய தகவுரு கரகான் ஹபை மே ஹமேகாக்ம கரான்ன புலுவாங் வென்னே ஏ பேங்கு ஹரி முல்ய ஆயத்தனை ஹரி மதியத் கரகனீம துல பமனாய் மெம பணத்தை விசேஷ லக்ஷணியாக் வென்னே ஓனேம புத்கலியக்கு ஸ்ரீலங்காவட்ட அமெரிக்கன் டாலர் மில்லியனியாக் தக்வா கிவன கொட்ட அதிபாரையாக்கோ வினாத் காஸ்துவாக் கெவீம அஹோசிக்கரலா தீனோ இவகேம ஓனேம புத்கலியக்குட்ட அமெரிக்கன் டாலர் மில்லியனுக்கிட்ட வடா பிரமாணியாக் லங்காவே சங்வர்தன பெந்தும் கரவல ஆயோஜனைய கரோ தேவாட்ட அப்பி பது நிதாஸ்கல்ல தீரம் அவசரலாத் ஆயோஜகேன்ட ஸ்ரீலங்காவத்துல ஆயோஜனை கிரிமி அவஸ்தா நவ பணத்தானுவ புலுல் கரல ஏ அணுவ ஊனட்ட சியலு பந்திவல கொட்டஸ்ஸோ கொட்டஸ்ஸந்தா ஹிமகமக் லபாகண்ண புலுவாம் எசேம லங்காவத்துல வசர துணக்கட வட வெடி காலையாக ஸ்தாபனை கருத்திபு சமாகமக்கட ஏ நய சுரகும்பத் ஆயோஜனை கிரிம ஏ வகையம சமாகமட்ட நய பிரதானிய கரானடத் புலுவாங் எசேம வாணிஜ பெங்கு கால்பது சமாகம் முல்ய சமாதம் விசின் நிகுத்கனு லபன சுரக்கும் பத்திய ஆயோஜன கிரீம ஏ நாய பிரதானி கிரீம ஹக்கியாவ அப்பி லபாதீல தீனோம் முகத தேசிய வியாபார கத்தொத்தேம அத ஓனட்ட ஓனர்கே வியாபார வர்தனைய கரகான்னட்ட பிட்டராட்டகட்ட முதல் ஆயோஜனைய கரன்ன அவசியதாவியா தீனவனாங் ஏகட அப்பி மேக்கிங் அவஸ்தாவ சலசில தீல தீனோம் தவ ஆயோஜகேட்ட விதேச கொட்டஸ்ஸா ஸ்வைரி பெந்தும் கரவல ஆயோஜனை கண் அவஸ்தாவல் வல்தி ஓகே கொட்டஸ் விழுந்த போல லியாபதிஞ்சு கருவக்கு நாம் ஏ கலிங் திபுணு டொலை லட்ச பஹா அப்பி மில்லியன திகக் தக்வா வெடிக்கல்ல தீனோம் இவகேம லைஸ்துகத்த சமாகமக் நுவேனாங் ஏ டாலர் லட்சிய அக்கியில் திமுனு ஏக்கா அப்போ லட்ச பஹாக் வினக்காங் வெடிக்கல்ல தீரம் லியாபதிஞ்சி அவுல் சமாகமாக நாம் எவனி ஆயோஜனை அக்கர்ண வீட்ட பெவத்தி சீமாவ ஜீவித்து காலேட்டமே பெவத்தி டாலர் லட்சே சீமாவாப்பி லட்ச துணக் வினக்காங் ஏ தனி புத்கலியக் நாம் எவனி ஆயோஜனை அக்கர்ண வீட்ட ஏக லட்சிட்ட லட்ச திக்க தக்வா සමාගමක් හවුල් ව්‍යාපාරයක් නම් විදේශ කාර්යාලයක් පිටවන විට වර්ෂයකට පැවති සීමාව ඩොලර් ලක්ෂයේ ඉඳන් ලක්ෂ 3ක් වෙනකන් වැඩි කරලා තියෙනවා. එතකොට ඩොලර් එක පුද්ගලයෙක්ට ඩොලර් 15,000ක් වෙනකන් අපි ගේන්න ඉඩ දීලා තියෙනවා. නැත්තම් ඊට වඩා මුදල් තියෙනවා නම් ඒ මුදල් ඒගොල්ලන්ට පුළුවන් කස්ටම් එකේ ඒක දැනුවත් කරන්න. විශේෂයෙන්ම මම මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ අපේ ව්‍යාපාරවලට මුදල් පිටරටින් ලබා ගන්නට අවශ්‍යතාවයක් තියෙනවා නම් ඒ මුදල් ලබා ගැනීමට අපි ඉඩ දෙන්න ඕනේ. හැබැයි මේ හැම දෙයක්ම අපි කරන්නේ මහ බැංකුව දැනුවත් කිරීම තුළ. අද අපේ රටේ අපනයන ආදායම වැඩි කරන්න බඳුල ගුණවර්ධන අපේ හිටපු ඇමතිතුමා විශේෂයෙන්ම කිව්වා අපි අපනයන ආදායම වැඩි කරන්න ඕනේ. ඔව් අපි අපනයන ආදායම වැඩි කරන්න ඕනේ. හැබැයි අපනයන ආදායම වැඩි කරන්න නම් අපිට රට තුළ විශාල ආයෝජනයකුත් සිද්ධ කරන්නට ඕනේ. එතකොට මේ ආයෝජනය සිද්ධ කරන්නේ රජය නෙවෙයි. මේ ආයෝජනය සිද්ධ කරන්නේ පෞද්ගලික සමාගම්. එතකොට මේ පෞද්ගලික සමාගම් මෙම ආයෝජනය සිද්ධ කරන්න ඔවුන්ට කොහොමද මුදල් ලබා ගන්න ක්‍රමය මොකද්ද? එතකොට අපේ බැංකුවලින් පමණක් ඒ මුදල් ලබා ගන්න නම් එතකොට විශාල පොලියක් ගෙවුවොත් එීම ඒ ව්‍යාපාර කටයුතු සාර්ථක කරගන්න පුළුවන් කමක් ලැබෙන්නේ නැහැ. එතකොට අපි මෙතනදී අවස්ථාව සලස්සලා දීලා තියෙනවා ඒ උදවියට ඕනනම් පිටරටින් මුදල් ගෙනහැල්ලා ඉවර වෙලා ඔවුන්ගේ ව්‍යාපාර වර්ධනය කරගන්නට එහෙම නැත්නම් ඒවට අවශ්‍ය කරන ආයෝජන ඇති කරන්න අපි මෙතනදී ඉඩ දීලා තියෙනවා. ඒ වගේම අපේ මගේ හිතවත් මන්ත්‍රීතුමා කිව්වා එදා ආහාර හිඟයක් ඇති වුණ නිසා ආහාරවල මිල වැඩි වුණා. එදා තෙල් පෙට්‍රල් වල මිල වැඩි වුණ නිසා අපිට තෙල් පෙට්‍රල් භූමි තෙල් හිටන් කවදාක්වත් ඉතිහාසයේ නොවුණ ආකාරයට මුදල් මිල වැඩි කරන්න සිද්ධ වුණා. එදා මට මතකයි භූමි තෙල් වල මිල වැඩි වුණ වෙලාවේ ධීවරයන්ට මේක දරා ගන්න බැරි වුණා. ධීවරයන්ට මේක දරා ගන්න බැරි වෙලා එදා හලාවත ඒ ධීවරයෝ පාරට බැස්සා. පාට බැස්සම එදා මොකද්ද කරේ හිටපු ආරක්ෂක ලේකම් ගෝඨාභය මැතිතුමා අණ දුන්නා වෙඩි තියන්න කියලා. එතකොට අර අහිංසක ධීවරයෝ වෙඩි තියලා මරලා දැම්මා. නමුත් ඊළඟට අපි අද අපි ඇවිල්ලා මේ ආහාර පළවෙනි අවුරුද්දේ මූලාසන රූඩ මන්ත්‍රීතුමනි අපි අපේ රටේ ආනයන වියදම රුපියල් බිලියන 150කින් වැඩි කරා. අපි ඒක කරේ අපේ රටේ 2016 අවුරුද්දේ අපේ රටේ නිෂ්පාදනය වැඩි කරලා. එතකොට නමුත් අවාසනාවකට වගේ 2017 අවුරුද්දේ අපි බලාපොරොත්තු ඉලක්කයට අපිට යන්න බැරි වුණා. මොකද දිස්ත්‍රික්ක 14ක විශාල නියඟයක් එක පැත්තකින් ඇවිල්ලා අනිත් පැත්තෙන් දිස්ත්‍රික්ක 11ක විශාල ගම් වතුරකට අපේ රටට මූණ දෙන සිද්ධ වුණා. ඒක නිසා අපේ කෘෂිකර්ම යතින් අපි බලාපොරොත්තු වුණ ඒ ප්‍රවර්ධනය අපිට ලබා ගන්න බැරි වුණා. අපේ නිෂ්පාදනය සම්පූර්ණයෙන්ම වැටුණා. නැත්තම් අපි ඒ සංවර්ධන ඉලක්කය අපිට අනිවාර්යයෙන්ම ගන්න තිබුණා. අපි ඒ ආහාරවල මිල අඩු කරා. පිටරටින් ගේන ඒවාත් මිල අඩු කරා. ඒවෙන් අපි අය කරගන්න බදු අපි භාණ්ඩාගාරයට අහිමි වුණත් අපි ජනතාවට ඒ සහන සලස්සලා දුන්නා. අපි ඒ තෙල් ඒ සහනය සම්පූර්ණයෙන්ම ලබා දුන්නා. යුද්ධය ඉවර වෙලා අවුරුදු 5ක් ගිහිල්ලත් ජනතාවට සහනයක් පහුගිය රජයට ලබා දෙන්න බැරි වුණා. නමුත් අපි දිනසීයේ ආණ්ඩුවේදී අපි මේ සහන ටික ඔක්කොම ලබා දුන්නා. අද වෙනකන් ලෝක වෙළඳපොලේ පෙට්‍රල් මිල වැඩි වෙලා තිබුණත් අපි තවම රුපියලකින්වත් වැඩි කළා නැහැ. භූමි තෙල්වත් පෙට්‍රල්වත් ඩීසල්වත්. ඒ වගේම අද ඩොලරය හරි ඩොලරය අපේ බන්දුල ඇමතිතුමා කිව්වා දැන් ඩොලරය විශාල වශයෙන් වැඩි වෙලා තියෙනවා කියලා. ඔබතුමාට මම කියනවා ඔබතුමා ඇත්තටම රජයේ ඉන්නකොට මම හිතන්නේ ඔබතුමා කියනේවා මං හිතන්නේ අහුන් ගන්න දෙන්නේ නැතුව ඇති එදා හිටපු රජය ඔබතුමා කැබිනට් එකේ ඉඳන් මේවා ගැන කතා කරා කියලා මම විශ්වාස කරනවා මොකද එදා කරේ අපේ විදේශ සංචිත දැන් අද අරගත්තොත් එහෙම අපේ විදේශ සංචිත ගෙවුන් අපි ගත්තොත් ඒ ගෙවුන් ශේෂය අතිරික්තය එතකොට මයිනස් 2014 මයිනස් ඩොලර් මිලියන 8282යි එතකොට අද 2017 වෙනකොට අපි ඒක ඩොලර් බිලියන 2ක අතිරික්තයක් අපි ඇති කරලා තියෙනවා එතන එතකොට මේ විදිහට විශාල වශයෙන් ඩොලර් වලින් ණය අරගෙන ඩොලර් එක රුපියල් 110ට අවුරුදු ගානක් තිස්සේ තියාගෙන රාජපක්ෂ ආණ්ඩුව කරේ අපේ අපනයන කරුවන් සම්පූර්ණයෙන්ම විනාශ කළ දැම්මා. ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාගේ කාලේ ඇති කරපු 200 ඇඟලුම් කම්මල් ව්‍යාපෘති තුලින් අපි ගමට කර්මාන්තේ ගෙනිච්ච විතරක් නෙවෙයි ගමේ ඉන්න තරුණ තරුණියන්ට රැකියා අපි ලබා දුන්නා විතරක් නෙවෙයි අවසානයේදී අපේ අපනයන ආදායමෙන් 54%ක් වෙනකන් අපි ඇඟලුම් තුලින් මේ රටට මුදල් ලබා දුන්නා. යුද්ධයට මුදල් වියදම් කරන්න ඩොලර් ටික හොයලා දුන්නේ එදා ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා ඒ ඇති කරපු ඇඟලුම් කර්මාන්ත ව්‍යාපාරය තුල වැඩ කරපු ඒ අහිංසක රටේ ඉන්න සේවක සේවිකාවන්. එතකොට මෙවැනි කර්මාන්ත විනාශ කරන්න එදා GSP ප්ලස් බදු සහනය අපිට සම්පූර්ණයෙන්ම නැති කළ දැම්මා. නැති කළ දාලා ඩොලර් එක ඩොලර් වලින් ණය අරගෙන ඩොලර් එක රුපියල් 110ට තියාගෙන සම්පූර්ණයෙන්ම අපනයන කර්මාන්ත ශාලා ටික එකින් එක වස්සලා දැම්මා. 800 ගානක් තිබුණු කර්මාන්ත ශාලා සම්පූර්ණයෙන්ම වැහුණා. එතකොට මේකට අමතරව අපි අරගත්තොත් එීම අපේ ඒ රැකියාවල් කර කර හිටපු උදවිය ඔවුන්ට මෙහි ඒ ආදායම ලබා ගන්න බැරි වීම තුල ගොඩක් කට්ටිය පිට රටවල් වල රස්සාවල් හොයාගෙන ගියා. එතකොට අපිට දෙපැත්තකින් විශාල පාඩුවක් සිද්ධ වුණා. ඊළඟට මම විශේෂයෙන්ම කියනවා අද බන්දුල ඇමතිතුමා කියන විදිහට අපි අනිවාර්යයෙන්ම අපේ රටේ අපනයන ආදායම වැඩි කර ගන්නට ඕනේ. ඒකට අපනයන ආදායම වැඩි කර ගන්න අපිට ඩොලර් එක ඇත්තටම රුපියල් 160කට 65කට අනිවාර්යයෙන්ම යන්නට අවශ්‍යයි.
එහෙම අවසානයි.
අපිට පුළුවන්කමක් නැහැ අපේ අපනයන ආදායම වැඩි කර ගන්න අපේ කර්මාන්ත ශාලා ටික දුවවන්න. එතකොට වෙන රටවල් මට විනාඩියක් දෙන්න අපි ගත්තොත් ලෝකේ ආර්ථිකය කඩාගෙන වැටෙනකොට එතකොට තමන්ගේ අපනයන පංගුව තියාගන්න ඉන්දියාවේ රුපියල බාල්දු කරා ඕනකමින් බාල්දු කරා බාල්දු කරන අවශ්‍යතාවයක් නැති වුණත් රටවල් තමන්ගේ මුදල් බාල්දු කරනවා මොකද අපනයන වෙළඳපොළ ආරක්ෂා කරගන්න. නමුත් අපේ රට එහෙම කරේ නෑ. අපේ රට අපනයන ව්‍යාපාරිකයන් ගැන පොඩ්ඩක්වත් කිසිම තැකීමක් කරේ නෑ. අද අපිට මුලේ ඉඳන් මේවා පටන් අරගෙන මුලේ ඉඳන් අපිට හදන්න සිද්ධ වෙලා තියෙනවා. එදා 1974 JR ජයවර්ධන ජනාධිපතිතුමා ඒ ඇති කරපු යුගය ඊට පස්සේ ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා අරගෙන ඒ නැවත වෙනස් කරපු ඒ යුගය නැවතත් අපිට ඇති කරන්නට වෙලා තියෙනවා. අපි ඇති කරපු ආර්ථිකය අපි අපනයන ආර්ථිකය 30%ක් තිබුණු එක 14%ක් වෙනකන් රාජපක්ෂ ආණ්ඩුව කාලේ කඩාගෙන වැටුණා. මේක නැවත අපි ගොඩනගන්න ඕනේ. ඔබතුමා කියන එක හරි. අපි අඩුම වශයෙන් අපේ ආර්ථිකයෙන් 50%ක්වත් අපි අපනයන ආර්ථිකය වැඩි කරේ නැත්නම් කවදාවත් අපිට මේ ගරගෙන තියෙන ණය කන්දරාව ගෙවලා ඉවර කරන්න පුළුවන් කමක් නැහැ. ඒක නිසා මේකට විරුද්ධ පක්ෂයේ ඉඳලා ඔබතුමාලගේ හොඳ අදහස් අපිට දීලා එහෙම නැත්නම් ඔබත් ආණ්ඩු පක්ෂයට එක්කව් වෙලා අපි බලන්නට ඕනේ රට වෙනුවෙන් කොහොමද අපි ඉදිරියට වැඩ කරන්නේ කියලා. ඒ වගේම මේ අවස්ථාවේදී බන්දුල ගුණවර්ධන අපේ හිටපු ඇමතිතුමා විශේෂයෙන්ම එතුමාට ඒ ලංකාව ගැන ලංකාවයි චීනය ගැන වෙළඳ සම්බන්ධතා ගැන එතුමා ලියලා ඒ නිබන්ධනයක් ඒක තුල එතුමාට ආචාර්ය උපාධියක් ලැබුණා. මම ඔබතුමාට මගේ විශේෂයෙන්ම සුභාශිංසනය ප්‍රකාශ කරනවා මේ අවස්ථාවේ අපි ලංකාව වෙනුවෙන් ඔබතුමා ඒ විශ්වවිද්‍යාලයෙන් ලබාගත් උපාධිය මේ මහාචාර්ය උපාධිය වෙනුවෙන් බොහොම ස්තුතියි.
காந்தேசை சேர்ந்த ராஜா.
நன்றி பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே. இன்று வெளிநாட்டு பண பரிமாற்ற செலாவணி மூலமும் அதேபோல் கொழும்பு பங்கு தொகுதி பரிவர்த்தனையை பரஸ்பரமற்ற மயமாக்கல் என்ற விடயங்கள் தொடர்பான விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த நாட்டினுடைய வருமானத்தை அதிகரித்தல், அபிவிருத்தியை மையமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை உருவாக்குதல், வெளிநாட்டு பண
ஆனந்தகுமார் ஸ்ரீ டூதச்ச.
ப்ளீஸ் கண்டினியூ.
வெளிநாட்டில் இருந்து பணத்தை எமது நாட்டுக்கு முதலீடு செய்யக்கூடிய வகையிலே வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு விதமான அபிவிருத்தி வளர்ச்சி தொடர்பான இலக்குகளை மையமாக கொண்டு இவ்வாறான பல சட்ட திருத்தங்கள், அதற்கு அதன் மீதான விவாதங்கள், அந்த சட்டங்களை நிறைவேற்றுதல், அதற்கு சார்பான சுற்று நிறுவனங்களை உருவாக்குதல் என்பன போன்ற விடயங்கள் பொதுவாகவே வரவேற்கத்தக்கதாகவும் அவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும், நாடு முழுவதற்கும் இவ்வாறான திட்டங்கள் சட்டங்கள் பொருத்தமானதாக அமைகின்றதா, இது இந்த இலங்கை நாட்டை நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த வசதிகள் வாய்ப்புகள் சென்றடைகின்றதா என்பது பற்றி ஒரு கணம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. வடகிழக்கு பகுதியை பொறுத்தவரையிலே இவ்வாறான திட்டங்கள் அல்லது இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் எவ்வளவு தூரம் எமது மக்களை சென்று சேர்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைகின்றது. 30 வருட கால யுத்தத்தை அனுபவித்து பல இழப்புகளை இன்னல்களை எதிர்கொண்ட எமது மக்கள் இன்று இந்த ஆயுத போராட்டம் மௌனித்த பின்பும் சாத்வீக போராட்டத்திலே தங்களுடைய அடிப்படையான தேவைகளை விடயங்களை பூர்த்தி செய்ய முடியாத போராட்டங்களை வீதியோரங்களிலே நடாத்தி வருவது நாங்கள் அனைவரும் அறிந்த உண்மை. அது மட்டுமல்லாமல் வெளியிலே சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகளை எமது மக்கள் தொடர்ந்து அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள். மாவட்ட ரீதியாக அல்லது பிரதேச ரீதியாக நடைபெறுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே அங்கு அபிவிருத்திகள் தொடர்பான கொள்கைகள் கலந்துரையாடல்கள் நடைபெறுவது என்பதற்கு அப்பால் அந்த கூட்டங்களின் பெரும்பகுதியான நேரம் இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகளை விடுவிப்பது, கடல் வளங்களை சட்டத்துக்கு முரணாக தென்பகுதி மக்களால் வந்து அள்ளி செல்லப்படுகின்ற அந்த சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளுக்கு மாற்று வழி காண முடியாது தொடர்ந்து வாக்குவாதங்கள் நடைபெறுவது, யுத்தம் முடிவடைந்த பல கோடி ரூபாய் அரச சார்பற்ற நிறுவனங்களாலே இந்த வடகிழக்கு பகுதிக்கு பணம் கொட்டப்பட்டும் மக்களது அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாது, குளங்கள் புனரமைக்கப்படாது, வீதிகள் புனரமைக்கப்படாது, குளத்துக்குரிய வாய்க்கால்கள் புனரமைக்கப்படாது, அவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியாதிருப்பது போன்ற பல்வேறு விடயங்கள்தான் அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கணிசமான நேரங்களை எடுத்துக்கொள்ளும். இந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையிலே விசேடமான ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்றும் அங்கு ஓர் மகாவலி திட்டத்தை அபிவிருத்தி செய்தல், அதற்கான காணிகளை வழங்குதல், பாரம்பரியமாக மக்கள் வாழ்ந்து வருகின்ற எங்களது பூர்வீக கிராம சேவையாளர் பிரிவுகளை மகாவலி திட்டத்திற்குள் உள்வாங்கி அது வெளியோயா பிரதேச செயலகத்தோடு இணைத்தல் போன்ற கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு வடமாகாண ஆளுநருடைய அலுவலகத்தில் இருந்த அலுவலர்களும் மகாவலி அபிவிருத்தி திட்ட அலுவலர்களும் இணைந்து எங்களது மாவட்ட பிரதேச செயலக மாவட்ட செயலக அதிகாரிகளோடு சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த விடயங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஒரு நல்லிணக்கத்தோடு நல்ல உள்ளத்தோடு இந்த யுத்தத்திலே மீண்டெழுந்த மக்கள் தங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய வகையில் நிலைபேறான அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். இதை விடுத்து மக்களை மேலும் நோகடிக்க செய்கின்ற வகையிலே எமது மக்களை மேலும் ஓர் இக்கட்டான நிலைக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயற்பாடுகள் நடைபெறுவது என்பது மிகவும் வேதனைக்குரிய அல்லது வருத்தத்திற்கு ஒரு உரிய ஒரு விடயமாகும். குறிப்பாக யுத்த காலத்திலே நடைபெற்று வந்த பண்ணைகள் மக்களுக்கு மிகுந்த வருமானத்தை தருகின்ற அவர்களது அந்த காணிகள் 100 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டங்களில் சிஎஸ்டி என்று கூறப்படுகின்ற சிவில் செக்யூரிட்டி டிவிஷனினால் அது பிடித்து வைக்கப்பட்டு அங்கு தொடர்ந்து அந்த பண்ணைகளினால் வருமானங்கள் ஈட்டப்பட்டு இராணுவம் அதை அந்த வருமானங்களை ஈட்டி வருவது தொடர்ந்து நாங்கள் அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே சுட்டிக்காட்டி வருகின்றோம். இந்த 100 ஏக்கருக்கு மேற்பட்ட பண்ணைகளுக்கான அந்த விவசாயத்திற்கு அங்கு அருகில் உள்ள குளங்களிலே இருந்து நீர் இறைக்கப்படுகின்றது. இதனாலே இந்த குளங்களுக்கு கீழுள்ள வயல்களிலே பயிற்சிகையை செய்ய முடியாது. அங்கு மீள்குடியேன்ற மக்கள் தொடர்ந்து பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். இவ்வாறு இந்த அடிப்படையிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இந்த அரசு என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றது? இந்த மக்களை மேலும் நோகடிக்க செய்கின்ற வகையிலே அரசனுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து செல்கின்றது. அங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற மூலப்பொருள்கள் மூலப்பொருள்களாகவே தென்பகுதிக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. புதிய முடிவு பொருள் ஆக்கக்கூடிய புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படாமை மட்டுமல்ல, இந்த யுத்த நேரத்திலே கைவிடப்பட்ட தொழிற்சாலைகள் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டானில் அமைந்திருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலை, இனியும் 50,000 மேற்பட்ட வீடுகள் இந்த வடகிழக்கு பகுதிக்கு வர இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வீடுகளுக்கான ஓடுகளை வழங்கக்கூடிய வகையில் அங்கு தொழிற்சாலைகள் இருந்த தொழிற்சாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு எதுவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இதனால் இந்த வறுமை என்பது தொடர்ந்து அங்கு சென்று கொண்டிருக்கின்றது. வருடா வருடம் அமைச்சினாலே வழங்கப்படுகின்ற சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களாலே வழங்கப்படுகின்ற வாழ்வாதார நடவடிக்கைகள் எமது மக்களுக்கு ஒரு நிலைவேறான வருமானத்தை தரக்கூடிய ஒரு செயற்பாடுகளாக அது அமையவில்லை. யுத்தத்திலே தனது கணவனை இழந்த அல்லது கணவனை தொலைத்த அல்லது அங்கவயங்களை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு 1,00,000 ரூபாய் பெறுமதியான ஒரு பால் மாடையோ அல்லது ஆடு அல்லது கோழி அல்லது நீரிறைக்கும் இயந்திரம் போன்ற உதவி திட்டங்களை தொடர்ந்து 10 வருடங்களாக வழங்கி கொண்டிருக்கின்றதே தவிர இந்த அரசு நிலைவேறான வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இதனிலும் மேலாக பெண்கள் குழுக்களாக இணைந்து செய்கின்ற சிறு கைத்தொழில் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்கு அல்லது அவர்களது உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்குரிய வசதிகள் வாய்ப்புகளுக்கு அங்கு ஒருவித பொறிமுறைகளும் இல்லை. பெண்கள் உள்ளூர் உற்பத்திகளில் அங்கு கிடைக்கின்ற மூலப்பொருட்களை முடிவு பொருள் ஆக்குகின்ற தும்பு தொழில், கைப்பணி வேலைகள், உணவு பதனிடல் போன்ற வேலைகளில் குழுக்களாக சேர்ந்து அவர்கள் செய்கின்ற உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த முடியாது. அவர்கள் தங்களது தொழில்களை இடைநடுவிலேயே கைவிட்டு விடுகின்றனர். எனவே இந்த வடகிழக்கு பகுதியிலே இந்த யுத்தத்திலே மீண்டெழுந்த எமது மக்கள் ஒரு நிலைவேறான வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் பொறிமுறைகளை வகுத்து கொள்ளுங்கள். அதற்கான ஒரு குழுவை அமைத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அது சார்ந்த அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் இந்த வடபகுதிக்கு கிழக்கு பகுதிக்கு குழுவாக விஷயம் செய்து அங்கு காணப்படுகின்ற வறுமையை போக்குவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள். இதை விடுத்து மேல்மட்டத்திலே இருந்து கொண்டு அந்நிய செலாவணி அதிகரித்தல், எவ்வாறு இந்த நாட்டை பலப்படுத்துதல் என்ற போன்ற திட்டங்களை வகுக்கின்றதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே வேளையிலே இந்த அடிப்படை பிரச்சனைகளை மக்களுக்கு தீர்க்கக்கூடிய வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும், அதற்கான வசதிகள் வாய்ப்புகள் ஏற்படுத்தி இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தோடு எமது மக்களும் வாழக்கூடிய, இந்த யுத்தத்திலே மீண்டடைந்த மக்கள் வாழக்கூடிய வகையிலே இந்த தமிழ் மக்களின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்த இந்த அரசானது அந்த மக்களை மதித்து, அவர்களது வாக்கு பலத்தை மதித்து, அவர்கள் இந்த மக்களுக்கு சரியான ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆக்கிரமிப்புகளை விடுத்து அவர்கள் ஒரு தங்களது நிலங்களிலே, தங்களது மண்ணிலே நிரந்தரமாக நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு
துமினி, மம மே சபாவே நதி அத்தரே மகே நம சதான் கரலா தினேஷ் குணார்த்த மெத்துமா எகவாகி ஹிட்டபு அத்திகாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மெத்துமா அத்துலு கீபதினே மகே நம சதான் கலா ஈயே மாக்கல பிரகாஷாக்கான வரதி அர்த்தகத்தனை அதுன்னா ஏ அது ருக்வாஹினி விகாசனை வெனஹிந்தா ஏக நிவரதி கரண்ட மட்ட அவஸ்தாவதுன்னு கெட்டி அவஸ்தாவாக் மா ஈயே பிரகாஷகலே மம கிசிம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கெனக்கே சுப்ரீம் கோர்ட் வினிசுரோரேக்கே நம் சதான் கரேனே மம சதான் கலே இந்தியாவே சுப்ரீம் கோர்ட் வினிசுரூர் துந்தினே வன ரஞ்சன் ஜோஷி வி சோல்ட் அவர் சோல்ஸ் பாஸ்ட் டென் இயர்ஸ் கீன வக்கி அரகன்னு தமாம் ஆகிய பிரகாஷக்கலே இவகே மம கியூவே தித்த கல்லே ஆனந்த ஹிமி உன்வாச பிரகாஷக்கலே மே லங்கா வினாசக்கலே பூஜகேன் சா பாலகேன் கீனக ஏ பிரகாஷி அரகன தமாய் மம் பிரகாஷகலே மம கிசிம அவஸ்தாவுக்கு கது கரு அதிகரணேட்டவாத் கரு நீதி ஏட்டவாத் அபியோகலேனே ஜீவத்வ இன்னா கிசிம வினிசுருவரேக்கே நம் சந்தான் கலே நே மம வினாடி திசாத்திரக்கு கதாவம் மம் கரலத்தீனோ ஓன்னம் மகி ஃபேஸ்புக்கே சா ஜனமாத்தியக்கே அறம் பலன்ன புலுவங்க ஓனகினிக்ட எஹிந்த வெரதி மத்தியாக் ஜனதாவத அத்தரட்ட யன நிசா மாமே பிரகாஷகரன்னே மா தாமத் மா கியூ ஹெம வச்சினேம வகக்கீம மம கண்ணுவா மம ஏ கிசிதாக் இல்ல அஸ்கர கண்ணினே மன் நெவத்த நெவத்தத் கீனோ மா ஏ கீவே அது மே ஹொரு எலியே இன்னே அது மே மினிமரோ குடுக்காரோ எலியே இன்னே தேசபாலக்ஞாங்கே கருத்துர மகா சங்கரத்னே சீலுதினாமனமே பிரித் நூல் பதின ஏட்ட பிண்ட பாத்தையான ஏ சுவாமின் மாசலா இவாகே தேசபாலக்ஞோ சா ஏட்ட சந்ததின ஜனதாவ சா மே சீலுதினாகி வரதின்னு சாத்தமாய் மே வரதிக்காரோ அது எலியே இன்னைக்கின மதே தமாய் மகே முழு கதாயம் முக்கிய அர்த்தே உண்டு
கரு எமத்துமா அபுதுமாட்ட மே பிரிமாதவ தீர்க்க வாஷயம் பயிற்சி கிரிமக் அவசியம் கரு கதநாயகத்த மகே அவதான யமு கல்லா ஹிட்ட அபுதுமாட்ட அவஸ்தாவாக் கரேன இகன கதா கண்ண புலுவா
அத்தே மம மே வெளி ஹிட்டே நதி இந்த அபுதுமாகே மே அவஸ்தாவ இல்ல மட்ல அவஸ்தாவ உதுனட ஸ்தூதி மன் நெவத நெவத மேக அஹங் இன்ன சீலும ஜனதாவகேன் கியனவா நெவத்தே வத்தாவாக்கே கதாவ நரவண்டு மா நெவத்த நெவத்தத் கியனவா மே அதிகர்ணே நீத்தியே துர்லதா ஹிந்தத்தமாய் நீதிஜோ ஹொருங்க பேரணி ஹிந்தத்தமாய் அது மே ஹொரு எலியின்னு ஏகட்ட அப்பி சீலு தினாம சம்பந்தாய் ஏகட்ட ஜனதாவ சந்தேதுன் ஜனதாவ சம்பந்தாய் தேசபாலக்ஞோ சம்பந்தாய் பூஜ நாயக் பூஜகவருன் சம்பந்தாய் ஸ்வினிசுரோனு சம்பந்தாய் அவதாவத் இல்லாஸ்கர் கண்ணே மங் ஓணம வாதுகட என்ன இதிரேதி மங்கி தண்ணி கதாநாயகதுமாட்டு ஏ யோஜனா கரல தீனோ மேகன நேவத்த விவாத அக்கேன்னு கீழே ஏ விவாதேதி ஹிட்டப்பு சரத் தாப்ரூல கேன சரத்தா நந்த சில்வல கேன மொஹான் பீரிஸ்ல கேன கேன்னாங் மா கியூவே ஹிட்டப்பு ஜனாதிபதி அப்பே அத்திகாரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபத்துமா பலவினி புரவசியா கியூவ கதாவ எத்துமா தமாய் கியூவே ஜனவாரி மொஹான் பீரிஸ் கேன ஹிட்டபு வினிசுரோ ரேவில கிவா மட்ட நெவத்த அகவினிசுர கம தென்ன மங் தமுன்னாசர உன தீந்து தென்ன கியல
இவகே வட காரே தென்ன பே அபது மாட
கர்நாடக சரத் தென் சீல மாத்த கிவா மம ஹிரகேதர யவன் ஓன கினாவ ராஜகேதர யவ மட்ட சமா வெண்ட
கி ஏ கி துஷார இந்துனேல் அமரசேன கரு மந்திரி துமா வினாடி 10 அபது மாட
பம ஸ்துதி மூலாசனே கரு மந்திரி துமனி அத விவாதே சூதானம் வெலா ஹிட்டியே சக்ரிய பரக்கம் கர்மநாகரணே கிரிமே பணத்கெட்டும் பத சம்பந்தம் கதாக்கணத்தமாய் සූදානම් වෙලා හිටියේ. නමුත් අද ඒ පනත පිළිබඳව සාකච්ඡාව පැත්තකට දාලා වෙනත් කාරණයක් පිළිබඳව කතා කරන නිසා මම ඉතාමත්ම කෙටියෙන් කතා කරනවා නම් අපේ කොටස් වෙළඳපොළ පිළිබඳව අපි සැලකිලිමත් වෙනකොට නිරන්තරයෙන්ම මේ ආණ්ඩු ස්ථාවරත්වය සහ අස්ථාවර භාවය පිළිබඳව කතාව ඉතාමත්ම වැදගත්. මේ ආණ්ඩුවට පැවැත්මක් නැත, මේ ආණ්ඩුව කඩා වැටෙනවා, බිඳ වැටෙනවා, වැඩපිළිවෙලක් නැත, මේ වගේ නිරන්තර අස්ථාවර මතවාද රට තුළ, රටේ ජනතාව තුළ, ව්‍යාපාරික පන්ති තුළ මතවාද සකස් කිරීම තුළ අපේ රටේ කොටස් වෙළඳපොළ යම් යම් උච්චාවචනයන්ට ලක් වෙලා තිබීම අපි අත්වශ්‍යයෙන් අපි සලකා බලන්නට අවශ්‍ය කාරණයක්. රටක සංවර්ධනය පිළිබඳව, රටක ස්ථාවරභාවය පිළිබඳව සලකා බලන මූලික අංගයක් හැටියට අපිට කොටස් වෙළඳපොළ සඳහන් කරන්න පුළුවන්. කොටස් වෙළඳපොළ සාර්ථක කර ගැනීම සහ ස්ථාවර කර ගැනීම සඳහා අද මේ ගෙන එන පනත් කැටුම් පත අපිට ඉතාමත්ම වැදගත් කාරණයක්. මොකද මේ වෙනකොට 15 දෙනෙක් වගේ අතේ තියෙන මේ කොටස් වෙළඳපොළ එක සමස්ත කොටස් වෙළඳපොළත් එක ගණදෙනු කරන ජාලයටම විවෘත කරලා එක විනිවිදභාවයකින් යුක්තව සියලු දෙනාටම පොදුවේ කටයුතු කරන්නට ලබා දීම පිළිබඳව අපි ඇත්තටම මේ අවස්ථාවේදී අගය කරන්න ඕනේ. එතකොට ඒකාබද්ධ විපක්ෂයේ නිරන්තර අවශ්‍යතාවය වෙන්නේ මේ රට අස්ථාවරයි, මේ රට කඩා වැටෙනවා, මේ රට අරාජිකයි. ඒ වගේ අරාජික මානසිකත්වයක් අපේ රට තුළ ස්ථාපිත කරලා මේ ආණ්ඩුව බලෙන් කඩා වැටෙන එක තමයි මේගොල්ලන්ගේ තියෙන ප්‍රධානම අරමුණ. දැන් අද මේ අය බාර දුන්න විශ්වාසභංග යෝජනාව අපි සන්තෝෂ වෙනවා, අපි ස්තුතිවන්ත වෙනවා. මගේ අම්මේ දැන් හරි අද හරි ඔය ගේනවා කියන විශ්වාසභංග යෝජනාව අද හරි බාර දුන්න එක. මේක හරියට අර පොලේ පිනුම්කාරයාගේ පිනුම වගේ. විසිල්ලේ ගහනවා, වටේ යනවා, අපිට මෙච්චරක් ඉන්නවා, ජනතා විමුක්ති පෙරමුණ ඡන්දය දෙනවා කියනවා, හරින් ඡන්දය දෙනවා කියනවා, මෙහෙන් ඡන්දය දෙනවා කියනවා. මෙච්චර කාලයක් අර පොලේ පිනුම්කාරයාගේ පිනුම වගේ පිනුම ගහන්නේ. විසිල්ලේ ගහනවා, වටේ යනවා, හැඩ දානවා, සද්ද දානවා, ගොරවනවා. බාලගිරි දෝෂය වගේ අද නොවේ හෙට. ඉතින් මෙහෙම තමයි මේ රට අරාජික කරන්න, මේ රට අස්ථාවර කරන වැඩසටහනේ තවත් එක ජවනිකාවක් තමයි අද දෙවියන්ගේ නාමයෙන් අද යන්තන්ගේ විශ්වාසභංගේ බාර දුන්නේ. අපි සන්තෝෂයටපත් වෙනවා, අපි ස්තුතිවන්ත වෙනවා ඒකාබද්ධ විපක්ෂයට, තමුන්නාසලට. අදවත් ඔය අර බාලගිරි දෝෂය අද නොවේ හෙට කියප එක යන්තම් බාලගිරියා වල්ලගෙන අද ඒ විශ්වාසභංගේ බාර දීම පිළිබඳව අපි තමුන්නාසලට ස්තුතිවන්ත වෙනවා ගරුමන්තුමා. ඒක කරප එක හොඳයි. අපිට අවශ්‍යයි මේ විශ්වාසභංගය අපිට හැකියක්මනින් දැන් මේක අපි කතානායකතුමාගෙනුත් ඉල්ලනවා මේක න්‍යාය පත්‍රවල පුස්කන්නට දෙන්න එපා. කඩිනමින් ඒකත් ගෙනල්ලා අපේ රට අස්ථාවරද ආණ්ඩුවේ වැඩි අති බහුතර බලය කායකද ඉන්නේ මේක අපිට කරුණාකරලා පෙන්නුම් කරන්න කියලා. මොකද මේ අස්ථාවර භාවය රටට යන එක අපේ රටේ පාලනයට විශාල බාධාවක්. ඒ නිසා මේක මම විශේෂයෙන් කියනවා මේක කරුණාකරලා ඉක්මනින්ම මේ විශ්වාසභංග යෝජනාව පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා මේක අපිට විසඳලා දෙන්න. හැබැයි ඒකාබද්ධ විපක්ෂයත් එක්ක අපේ තියෙන විශ්වාසය භංග වෙලා ඉවරයි. අපිට කවදාවත් ඒකාබද්ධ විපක්ෂයත් එක්ක අපිට විශ්වාසයක් තිබුණේ නැහැ. ඉතින් ඒගොල්ලෝ අපිට ඒගොල්ලන්ගේ විශ්වාසය අපිත් එක්ක බිඳුනා කියලා අමුතුවෙන් ඒගොල්ලෝ අපිට කියන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. අපි ඒක කනගාටු වෙන්නේ නැහැ. ඒකාබද්ධ විපක්ෂයේ කණ්ඩායමත් එක්ක අපේ තිබිච්ච ඒ විශ්වාසය භංග වෙලා ඉවරයි ගරු මන්තුමනි. හැබැයි කිව්වනේ දැන් අපිට මෙච්චර අස්සන් තියෙනවා, ජනතා විමුක්ති පෙරමුණ අස්සන් කරනවා, අහවල් අස්සන් කරනවා, මෙයාලා අස්සන් කරනවා. මං අහනවා අපේ එක්සත් ජාතික පක්ෂයෙන් විශාල පිරිසක් අස්සන් කරනවා කියලා කිව්වා. මං අහනවා කෝ අද අපේ එක්සත් ජාතික පක්ෂේ කවුද අස්සන් කරේ මේකට? ජනතා විමුක්ති පෙරමුණේ කවුද මේකට අස්සන් කරේ? කෝ ඒ වහසිබස් දොඩපු මහා යක්ෂයෙක් මාවපු විශ්වාස භංගයට කවුද අස්සන් කරලා තිබුණේ? පොහොට්ටුවේ බහුතරයකුයි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ නියෝජනය කරන අපේ ආණ්ඩුවේ මිඳගෙන අපේ ඇමතිකම් අරගෙන ඉන්න 3-4 දෙනෙකුයි විතරයි අස්සන් කරලා තිබුණේ. ඉතින් ඒ නිසා අර යක්ෂයා මවමව පැත්තකට වෙලා මේක දොඩෝ කතා කර ඉන්නවට වැඩිය මේ යක්ෂයා එළියට දාලා මෙන්න යකා කියලා එළියට ඇරලා දාන එක මම හිතන්නේ ඒක තමයි අද අවශ්‍ය වෙන්නේ. ඉතින් මම විශේෂයෙන් කියනවා දැන් ඒකාබද්ධ විපක්ෂ කණ්ඩායමයි අපේ අතර තිබිච්ච විශ්වාසය බංග වෙලා ඉවරයි. හැබැයි අපිට එක ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන් අපිත් එක්ක මේ ආණ්ඩුව කරන ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ 3-4 දෙනෙකුත් අද මේකට අත්සන් කරලා තිබුණා කියලා අපිට ආරංචි වුණා. ඉතින් මේ අය මොකද මේ කරන්න හදන්නේ? දැන් තමන්ට තමන්ගේ තියෙන දෝෂ ටික බංග කරගන්න තමයි මේ විශ්වාස බංගයට අත්සන්
කරන්නේ.
ඔව්, තමන්ගේ තියෙන දෝෂ ටික බංග කරගන්න තමයි මේගොල්ලෝ මේක කරන්න. දැන් අර අපි ගෙවල්වත් අපි කරන්නේ පෙරේත ගොටුවක් අපි දෙනවා, එළුවෙකුගේ බෙල්ලක් කපලා බිල්ලක් දෙනවා, කුකුලෙකුගේ බෙල්ලක් කපලා අපි බිල්ලක් දෙනවා, හරකෙකුගේ බෙල්ලක් කපලා බිල්ලක් දෙනවා. අර පහුගිය කාලේ වගේ ඇතෙක් මරලා දල ටික අරගෙන ඕන්නම් එහෙම කරලා අපි බිල්ලක් දෙනවා. ඒ වගේ බිල්ලක් දීලා තමන්ගේ දෝෂ ටික වහගන්න උත්සාහ කරන අපේ ආණ්ඩුව නියෝජනය කරන ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ කීප දෙනෙකුත් තමන්ගේ දෝෂ ටික බංග කරගන්න මේකට අත්සන් කරලා තිබුණා. දැන් මොකද මේ රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා අගමැතිතුමා බිල්ලට දෙන්නේ? දැන් රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා දැන් මේ බිල්ලට දෙන්න හදන්නේ මේ 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 පහුගේ මැතිවරණේ යම්කිසි ආකාරයක පරාජයක් අත් වුණා කියලාද? එතකොට ඒ පරාජයත් උනේ එක්සත් ජාතික පක්ෂයේ අපිට වගේම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය දැන් ඔය මේකට අද අත්සන් කරලා තියෙන ටීබී ඒකනායක මහත්තයලා සුසන්ත පූජනීය මහත්තයලාටත් දැන් මේක දැන් අදාළයිනේ. එතකොට රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා බිල්ලට දුන්නා කියලා ටීබී ඒකනායක මහත්තයාගේ දෝෂේ බංග වෙනවද? සුසන්ත පූජනීය ඇමතුමාගේ දෝෂේ බංග වෙනවද? එතකොට ඒගොල්ලන්ට ජනාදරය ජනප්‍රියතාවය මේවා ලැබෙයිද? නෑ, මේගොල්ලො විශ්වාස කරනවා. දැන් මොකක් හරි අර අහු ගෙඩියක් දෙහි ගෙඩියක් පොල් ගෙඩියක් මොකක් හරි ගහලා කුකුලෙකුගේ බෙල්ලක් කපලා එළුවෙකුගේ බෙල්ලක් කපලා හරකෙකුගේ බෙල්ලක් කපලා වගේ ආය ආපහු දේවාලයකට ගිහිල්ලා පඳුරු කාසියක් දාලා මේවා කරලා ආපුහම මේගොල්ලෝ ආය අලුත් වෙයි පොස් වෙයි ආය ජනතාව බාරගනි ජනතාව පිළිගනි. මේ දෙපිට කාට්ටුවන්න මේ දෙපිට කැපෙන කාකන්ට මිනිස්සු රැවටෙන්නේ නැහැ. ඉන්නවනම් ඉන්න ඕන එක මතයක. ඉතින් ඒ නිසා අපේ ආණ්ඩුවේ ඉඳිමින් අපේ ආණ්ඩුවේ ඇමතිකම් අරගනිමින් මේ පොඩ්ඩක් පොස් වෙන්න ආය ආපහු පුල් සර්විස් එකක් දාගන්න අලුත් මුහුණුවරක් ගන්න බාල උත්සාහයක යොදන ටීබී ඒකනායකල සුවන්ත පුංජිනිමල වගේ කීප දෙනෙකුත් විශේෂයෙන් ඒගොල්ලොන්ටත් අපි මේ අවස්ථාවේද කියන්න ඕනේ හැකිනම් පුළුවන් නම් රනිල් වික්‍රමසිංහ කියන අපේ අගමැතිවරයාව බිල්ලට දෙන්න. හැබැයි බිල්ලට දෙනවද නැද්ද කියන එක තීරණය කරන්න අපි එක්සත් ජාතික පක්ෂය අපේ විශ්වාසය භංග කරලා නැහැ එතුමා. අපේ පක්ෂ ප්‍රශ්න තියෙනවා නම් ඒවා අපි පක්ෂයක් හැටියට අපි බලා ගන්නවා. හැබැයි මේ පාර්ලිමේන්තු ක්‍රියාදාමයක් තුල මේ පාර්ලිමේන්තුවේ මේ ආණ්ඩුවේ ඉන්න නායකයා රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා එහෙම තම තමන්ගේ පෞද්ගලික න්‍යාය පත්‍රවලට බිල්ලට දෙනවට ඒවට අපි විරුද්ධයි. විශේෂයෙන් අපි එතුමාව බිල්ලට දෙන්න අපි ඉඩ දෙන්නෙත් නැහැ. කවුරු හරි බිල්ලට දෙන්න උත්සාහ කරනවා නම් අපි එව්වට ඉඩ දෙන්නෙත් නැහැ. තමන්ගේ දෝෂ ටික බංග කරගන්න කොහෙවත් ඉන්න අපේ පක්ෂ නායකයා මේ ආණ්ඩුවේ අගමැතිවරයා රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාව බිල්ලට දෙන්න අපි ඉඩ දෙන්නෙත් නැහැ. ඒ නිසා විශේෂයෙන් අපි කියන්නේ කරුණාකරලා මේවා ඇද ඉන්න එපා. මේවා පුස්තකා තියෙන ඉඩ දෙන්න එපා. න්‍යාය පත්‍රවල පල් වෙනකන් ඉඩ දෙන්න එපා. මේ රට අස්ථාවරයි 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 කියන මතය රට තුළට යන්න ඉඩ දෙන්න එපා. අපි මේ කොටස් වෙනද පොළ ගැන කතා කරන්නේ ඒකයි. මේ රට ස්ථාවර රටක්. මේ රජය අපිට තව කරන්න වැඩ කටයුතු බොහොම තියෙනවා. දැන් අපි මේ පෙබරවාරි මාසේ ඉඳලා අපි තවම මේ අදිනවා මේවා කරනවා මොනවද මේ? ඒ නිසා කරුණාකරලා ඒකාබද්ධ විපක්ෂයට එයාලගේ විශ්වාස භංගය එයාලගේ කණ්ඩායම ශක්තිමත්ද? එහෙම නැත්නම් අපේ කණ්ඩායම ශක්තිමත්ද? මේක රටට දීලා මේ පිළිබඳව කටයුතු කරන්න කියලා ඉල්ලා සිටමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා. ඔබතුමාට බොහොම ස්තුතියි.
Honorable Sirinesan, you have 25 minutes.
Oh yeah.
මනෝ ගණේෂන් ඇමතුම
ඊය මේ සභාවේ බැඳම් කර වාර්තා පිළිබඳවත් ඒ වගේ බරපතල පංචාදූෂණ කමිෂමේ වාර්තා පිළිබඳවත් සාකච්ඡා වෙලා තියෙනවා. ඒ අවස්ථාවේදී කියවෙලා තියෙනවා මොකද අර විවාදය ප්‍රමාද වෙන්නේ පරිවර්තනය නිසා. එතකොට ඒ පරිවර්තනයට මගේ අමාත්‍යාංශය යටතේ එන රාජබස් කමිෂන් සභාව දෙපාර්තමේන්තුවට මේ වාර්තාව යවලා තියෙනවා. ඒකට පරිවර්තන වෙනවා කියලා කියවලා තියෙනවා. අපිට වාක්‍යෙම කියන්න පුළුවන් බැඳුම් කර සම්බන්ධ වාර්තාවක් මගේ අමාත්‍යාංශයට යටතේ තියෙන දෙපාර්තමේන්තුවට තවත් ඇවිල්ලා නැහැ. අපි ඒක පරිවර්තන කරන්නේ නැහැ. එවගේ බරපතල වංචා දූෂණය සම්බන්ධ වාර්තාවයි වාර්තාව නැවිලා තියෙනවා. ඒක අපි පරිවර්තන කරනවා. නමුත් ඒක පරිවර්තන කර අවසන් වෙන්න පුළුවන් මට කල් ඕන. අඩුම ගානේ මේ මාස අවසන් වෙනකොට තමයි ඉවර වෙන්නේ. මොකද ඒක බරපතල වාර්තාවක් නිසා නීති පදනම තියෙන නිසා තා පරිශ්‍රම කරන්න කියලා මම කියලා තියෙනවා. ඒ නිසා ඒක වැරද්දක් වුණා නම් මගේ නිලධාරිවරුන් ප්‍රශ්නෙට මුණ දෙන්න අපි මගේ නිලධාරිවරුන් ආරක්ෂා කරනවා කියලා මට තියෙනවා. මගේ නිලධාරිවරුන්ට අමාරු වැඩට මම ඉඩ දෙන්නේ නැහැ. ඒ නිසා මට කියන්න කැමති අර කතානායකතුමා මේක බාර අරගෙන පාර්ලිමේන්තුවෙම පරිවර්තකයෝ කැඳවලා පාර්ලිමේන්තුව බාර අරගෙන කරා නම් බොහොම හොඳයි. මොකද මගේ ඩිපාර්ට්මන්ට් එක නම් ඒ බරපතල වංචා දූෂණ වාර්තාව ටික අප්‍රිල් මාසේ පව වෙලා මේ මාසෙට දෙන්න පුළුවන්. ඒ වගේ මම නැවත මතක් කරන්න කැමති බැඳුම් කර පිළිබඳ වාර්තාවක් අපිට ලැබෙලා නැහැ. අපි වරුත් කරන්නේත් නැහැ. අපිට කවුරුත් කියලාත් නැහැ. ඉල්ලීම කරලත් නැහැ. බොහොම ස්තුතියි.
ඒ ගැන ගරු කතානායකතුමාගේ අවධානය යොමු කරන්න. Honorable Citizen, you have 25 minutes.
இன்றைய விவாதத்தின் பொருளாக நான் நினைத்து வந்த தலைப்பு நீக்கப்பட்டு இன்னும் ஒரு தலைப்பு பற்றி நான் குறிப்பிட வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். அந்த வகையில் அந்நிய செலாவணி அல்லது வெளிநாட்டு செலாவணியை பற்றிய சட்டமூலம் பற்றிய கருத்துக்களை எனது பார்வையில் முன்வைக்க விரும்புகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக பார்க்கின்ற போது எந்த ஒரு நாடும் தனித்து இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதனை ஒரு நிர்பந்த நிலை என்று கூட சொல்லலாம். அதாவது எந்த ஒரு நாட்டிலும் சகல வளங்களும் இருப்பதில்லை. ஒரு நாட்டில் இருக்கின்ற வளம் இன்னும் ஒரு நாட்டில் இருப்பதில்லை. எனவே விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நான் சொல்லப்போவதாக இருந்தால் இந்த அந்நிய செலாவணி என்று குறிப்பிடுவது வெளிநாட்டு சம்பாத்தியம். வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு டாலராக பவுனாக அல்லது பிராங்காக இன்னும் வெளிநாட்டு நாணயங்களாக எமது நாட்டில் கிடைக்கின்ற அந்த வருவாய்களை நாங்கள் எமது வெளிநாட்டு சம்பாத்தியமாக எடுத்துக்கொள்கின்றோம் அல்லது அந்நிய செலாவணியாக எடுத்துக்கொள்கின்றோம். இந்த அந்நிய செலாவணி என்பது நிச்சயமாக வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்கு எமது ரூபாய்கள் தாக்குப்பிடிக்காது என்ற அடிப்படையில் அல்லது ரூபாய்களை எடுக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் டாலர்களாக பவுன்களாக ஜென்களாக நாங்கள் பிராங்குகளாக நாங்கள் அந்த பணத்தினை நாங்கள் வெளிநாடுகளுக்கு பரிவர்த்தனை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் அந்நிய செலாவணியை அல்லது வெளிநாட்டு செலாவணியை அதிகரித்து கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன நடைபெறுகின்றது என்பதை பற்றியும் நாங்கள் சிந்தித்தாக வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஏற்றுமதிகளை அதிகரிப்பதன் மூலமாக அந்நிய செலாவணியினை நாங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். அதேவேளை இறக்குமதிகளை குறைப்பதன் மூலமாகவும் அந்நிய செலாவணியின் இருப்பினை நாங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்ற அளவுக்கு எமது ஏற்றுமதிகள் அதற்கு சமமாக இருக்கின்றனவா அல்லது அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றனவா என்பதை பார்க்கின்ற போது அதற்குரிய விடை இல்லை என்பதாகத்தான் அமைய முடியும். எனவே நாங்கள் அந்நிய செலாவணியினை எமக்கு பெற்றுத்தருகின்ற சம்பாதித்து தருகின்ற எமது புலம்பெயர்ந்து வாழுகின்ற எமது மக்கள் மீது நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை வரவேற்கின்றோம் அல்லது அவர்களது உழைப்புக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்கள்தான் இந்த நாட்டுக்கு எங்களுக்குரிய அந்நிய செலாவணியை பெற்றுத்தருவதில் அவர்கள் முக்கியம் பெறுகின்றார்கள். இதையும் விட முக்கியமான ஒரு விடயம் எமக்கு வெளிநாட்டு செலாவணியை பெற்றுத்தருகின்ற விடயத்தில் பெண்கள் முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் தேயிலை தோட்ட தொழிலில் ஈடுபடுகின்ற பெண்களை பொறுத்த மட்டில் எமது தேயிலை முக்கியமான ஏற்றுமதி பொருளாக இருக்கின்றபடியால் இந்த தேயிலை ஏற்றுமதியில் எங்களுக்கு கணிசமான பங்களிப்பினை தோட்டத் தொழில் புரிகின்ற பெண்கள் மலேக மக்கள் குறிப்பாக கூடுதலான முக்கியத்துவத்தினை பெறுகின்றார்கள். இதையும் விட எமது பெண்களின் இன்னும் ஒரு பங்களிப்பு இருக்கின்றது. இந்த ஆடை தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். இந்த ஆடை தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்ற பெண்கள் இந்த ஆடைகளை உற்பத்தி செய்வதன் மூலமாக வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம். அதன் மூலமாகவும் எமக்குரிய வெளிநாட்டு செலாவணி கிடைக்கின்றது என்பதை நாங்கள் மறுதளிக்க முடியாது. ஆகவே இதை விட தேயிலை தோட்ட தொழில் மூலமாக பெண்களினது வேதனம் கிடைக்கின்றது, அதாவது ஏற்றுமதி மூலமாக எங்களுக்கு அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்கின்றோம். அதே போன்று இன்னொரு வகையில் போனால், நாங்கள் அடுத்ததாக குறிப்பிட்ட இந்த மத்திய கிழக்கில் வாழுகின்ற மக்கள், அந்த குறிப்பாக இந்த பணிப்பெண்கள் மூலமாகவும் கூட நாங்கள் இந்த வெளிநாட்டு செலாவணியை பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த வெளிநாட்டு செலாவணியை பெற்றுத்தருகின்ற இந்த பெண்களை பொறுத்தமட்டில், தோட்ட தொழிலாளிகளாக இருந்து பெற்றுத்தருகின்றார்கள், ஆடை தொழில்களில் ஆடை தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்ற பெண்களாக இருந்து பெற்றுத்தருகின்றார்கள். இதையும் விட நாங்கள் பார்த்தோமென்றால், மத்திய கிழக்கில் பணியாற்றி அவர்கள் எங்களுடைய அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்றார்கள். இதையும் விட புலம்பெயர்ந்து வாழுகின்ற இந்த தமிழ் மக்கள் கூட இந்த தங்களுடைய உழைப்பின் மூலமாக எங்களுக்குரிய அந்நிய செலாவணியை பெற்றுத்தருகின்றார்கள். எனவே இந்த அந்நிய செலாவணியை பெற்றுத்தருகின்ற வேளையில், இந்த செலாவணியானது எமது மத்திய வங்கியில் அந்த கஜானாவுக்குள் வந்து சேருகின்றது. இவ்வாறு எமக்கு வந்து சேருகின்ற இந்த அந்நிய செலாவணி, வெளிநாட்டு செலாவணி சரியான முறையில் முகாமைத்துவம் செய்யப்படுகின்றதா என்பதை பற்றியும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வெளிநாட்டு உழைப்பு மூலமாக அல்லது வெளிநாட்டு சம்பாத்தியம் மூலமாக கிடைக்கின்ற எமது அந்நிய செலாவணி உழைப்புகள், வெளிநாட்டு செலாவணிகள் எமது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர், இந்த நிதி முகாமைத்துவம், மத்திய வங்கியின் முகாமைத்துவம் எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருக்கின்றது, எந்த அளவுக்கு வினைத்திறன் மிக்கதாக இருக்கின்றது என்பதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நிதியினை நாங்கள் எந்த அளவுக்கு மிகவும் கண்ணியமாக கவனமாக செலவு செய்கின்றோம் என்பதையும் பார்க்க வேண்டும். இப்போது நாங்கள் எடுத்து பாருங்கள், அநேகமாக வெளிநாட்டு பயணங்கள் செல்லுகின்ற போது, குறிப்பாக கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும், வெளிநாடுகளில் இராஜதந்திர ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற போதும் கூட, அளவுக்கு அதிகமானவர்கள் செல்லுகின்ற போது எமது வெளிநாட்டு அந்த செலாவணி அநேகமாக விரயம் செய்யப்படுவதாக பார்க்கப்படுகின்றது. எனவே கஷ்டப்பட்டு நாங்கள் ஈட்டிக்கொள்ளுகின்ற இந்த அந்நிய செலாவணியை, வெளிநாட்டு செலாவணியை நாங்கள் முகாமைத்துவம் செய்கின்ற போது அதிலும் கூட பாரிய குறைபாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த வெளிநாட்டு செலாவணியினை முகாமைத்துவம் செய்வதற்கென்று எங்களுக்கு ஒரு நுட்பமான பொறிமுறை இருக்க வேண்டும். அந்த பொறிமுறை இல்லாது போகுமாக இருந்தால், நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து அருமை பெருமையாக பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த செலாவணியை நாங்கள் இழந்துவிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. நிதி துஷ்பிரயோகங்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் நிதி வீண்விரயமாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அது உள்நாட்டு நிதியாக இருந்தாலும் சரி, அல்லது அந்நிய செலாவணியாக இருந்தாலும் சரி, இந்த வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இதை பற்றிய பல விமர்சனங்கள் காணப்பட்டன. அதாவது அண்மையில் இந்த ஆட்சியில் குறிப்பிடுகின்றார்கள், அநேகமாக சாதாரண விமானங்களில் பயணித்து எமது மந்திரிமார்கள், ஜனாதிபதி மற்றும் ராஜதந்திரிகள் எல்லாம் போகக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது என்றும், முந்தைய காலங்களில் பார்க்கின்ற போது இந்த வெளிநாட்டு செலாவணியினை மிகவும் கரைத்து செல்லுகின்ற ஒரு போக்கு காணப்பட்டதாக கடந்த கால விமர்சனங்கள் காணப்படுகின்றன. எனவேதான் நாங்கள் இந்த வெளிநாட்டு செலாவணியினை அதிகரித்து செல்வதற்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய கைங்கரியங்களை, வேலைப்பாடுகளை, கருமங்களை நாங்கள் இதய சுத்தியுடன் செய்ய வேண்டியிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் ஒரு வளர்முக நாடாக இருந்துவிடக்கூடாது. தொடர்ந்து நாங்கள் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு என்று சொல்லி கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு வெட்கத்தை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த சுற்றுலாத்துறையினை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக எமது அந்நிய செலாவணியினை பெருக்கிக் கொள்ளலாம், வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றோம். சுற்றுலாத்துறையை வளர்ப்பதாக இருந்தால், உண்மையில் எமது நாடு ஒரு அமைதியான நாடாக, ஒரு சௌஜன்யம் நிறைந்த ஒரு நாடாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் இன வன்முறைகள், மத வன்முறைகள், அல்லது ஒரு தேசிய இனம் இன்னும் ஒரு தேசிய இனத்தினால் ஆளப்படுகின்ற போக்குகள் காணப்படுகின்ற போது, இந்த நாட்டில் எந்த நேரமும் ஒரு பிரச்சனை அல்லது வன்முறைகள் அல்லது அடிப்படைவாதங்கள் உயர்ந்து காணப்படுமாக இருந்தால், சுற்றுலாத்துறை இந்த நாட்டில் வளர்த்தெடுக்க முடியாத ஒரு துறையாக மாறிவிடும். அண்மைய கால சம்பவங்களை நாங்கள் எடுத்து பாருங்கள், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் 30 ஆண்டுகள் நடைபெற்ற யுத்தத்தினால் இந்த சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விலாவாரியாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதனை பேசிக் கொண்டிருக்கின்ற போது அம்பாறை கண்டி போன்ற மாவட்டங்களில் உண்மையில் இன வன்முறைகள் அல்லது ஒரு இனத்துக்கு எதிரான வன்முறைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இவ்வாறு இருக்கின்ற போது சுற்றுலாத்துறை அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. வெளிநாட்டவர்கள் கூட தங்களுடைய உயிரை விடுகின்ற சந்தர்ப்பங்களும் கூட ஏற்படுகின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற போது சுற்றுலாத்துறையினை எம்மால் வளர்த்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதன் காரணமாக எமது சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைகின்ற போது நாங்கள் அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளுகின்ற மார்க்கம் தடைப்பட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த நாடு உண்மையில் அந்நிய செலாவணியினை ஈட்டிக்கொள்ள வேண்டும், வெளிநாட்டு சம்பாத்தியத்தினை அதிகரித்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் இந்த நாட்டில் ஒரு வெளிநாடுகளோடு நாங்கள் சமநிலையில் காணக்கூடிய ஒரு நிலையினை எட்ட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த மிகவும் கவனமாக எங்களுடைய அடிப்படை கொள்கைகளையும் அடிப்படை தயார்படுத்தல்களையும் நாங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக லீ குவான் யூ அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதாக இருந்தால் முதலில் அந்த நாட்டில் தேசிய ஐக்கியத்தை பலமாக கட்டி எழுப்ப வேண்டும். இனங்கள், மதங்கள், ஜாதிகள், பிரதேசத்தவர்கள் மத்தியில் ஒற்றுமை நிலவ வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முதலீடுகள் பாதிக்கப்படக்கூடிய விதத்திலோ அல்லது வியாபார நிலையங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையிலோ வெளிநாட்டவர்கள் எமது நாட்டில் நடைபெறுகின்ற வன்முறைகளை பார்த்து அதிர்ந்து கிளியடையக்கூடிய ஒரு நிலைமையிலோ இருக்குமாக இருந்தால் சுற்றுலா அபிவிருத்திகள் என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். இந்த சுற்றுலா அபிவிருத்தி கேள்விக்குறியாக மாறுகின்ற போது நிச்சயமாக எமது அந்நிய செலாவணி என்பது வீழ்ச்சியடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எம்மை பொறுத்தமட்டில் எமது நாட்டில் பலவிதமான வளங்கள் காணப்படுகின்றன. இந்த எமது நாடு எமக்கு கிடைத்தமை என்பது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் எமக்கு இயற்கையாக கிடைத்த இந்த நாட்டை நீர்வளம் கொண்டது, நிலவளம் கொண்டது, மலை வளம் கொண்டது, காட்டு வளம் கொண்டது என்று பல வளங்கள் பொருந்திய அருமை பெருமையான இந்த நாட்டினை நாங்கள் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் இந்த அதிகாரத்தை எவ்வாறாவது கைப்பற்ற வேண்டும் என்கின்ற போக்கில் ஒரு பிரிவினர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எந்த ஒரு தடவை எனக்கு தெரியும், இந்த நாட்டு முன்னைய தலைவர் ஒருவர் சொன்னார், அதாவது புலிப்படைகளை அடக்குவதற்கு பிசாசு படைகளை கூட கொண்டு நான் இங்கு இறக்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று ஒரு தலைவர் குறிப்பிட்ட ஒரு செய்தி நான் எனது ஞாபகத்திற்கு வருகின்றது. அதேபோன்று இங்கு எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும், எப்படியாவது இந்த நாட்டில் தாங்கள் அதிகார போகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு பிரிவினர் திட்டமிட்டு சில சில செயல்களை திரைமறைவில் அரங்கேற்றி வருவதாக கூட மக்கள் சந்தேகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான செயல்பாடுகள் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை ஒரு அமைதியற்ற நாடாக அல்லது ஒரு வன்முறைக்குரிய நாடாக மாற்றிக்கொண்டு செல்லும். வன்முறைக்குரிய களமாக இந்த நாடு மாறுமாக இருந்தால் இந்த நாட்டில் எப்போதும் நாங்கள் ஒரு பய பீதியுடன் தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு மனிதனும் சென்று தன்னுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில், தொழிலை விருத்தி செய்யக்கூடிய விதத்தில், தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் சரியான உத்தரவாதங்கள் இல்லாது விட்டால் இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டில் இருந்து நிம்மதியாக வாழக்கூடிய நிலைமை, நிம்மதியாக பொருண்மையத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய நிலைமை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இந்த நாட்டில் பொருளாதாரத்திற்காக உழைத்து கொண்டிருந்த பலர் இந்த நாட்டிலிருந்து வெளியேறி வெளிநாடுகளுக்கு சென்று அந்நாடுகளை வளம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக புத்திஜீவிகளை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள், மேற்குலக நாடுகள் தங்களது புத்திஜீவிகளையும் பயன்படுத்தி கொண்டு பிற நாடுகளிடம் இருக்கின்ற புத்திஜீவிகளையும் எப்படியாவது தமது நாட்டுக்குள் கவர்ந்து இழுத்து அவர்களுக்கு பிரஜா உரிமைகளையும் கொடுத்துவிட்டு அவர்களது மூளையினை, புத்தி சாதுரியத்தினை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற புத்திஜீவிகள் எமது நாட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டு சேவையாற்றக்கூடிய விதத்திலும் ஆய்வுகளை செய்யக்கூடிய விதத்திலும் இந்த நாட்டினை ஒரு விஞ்ஞான யுகத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய விதத்திலும் நாங்கள் இந்த நாட்டை மாற்றியிருக்கின்றோமா? அல்லது புலம்பெயர்ந்த எமது புத்திஜீவிகள் இந்த நாட்டுக்குள் வந்து தமதுடைய அறிவு சேவையினை, தங்களுடைய புத்தி சாலித்தனமான சேவைகளை வழங்கக்கூடிய விதத்தில் அல்லது இந்த நாட்டை வளர்க்கக்கூடிய விதத்தில் நாங்கள் ஒரு ஸ்திரமான ஒரு அரசியல் தீர்வினை கண்டு அதன் மூலமாக சகல மக்களும் சமத்துவமாக சம வாய்ப்புடன் பயமில்லாமல் நாம் இலங்கையர் என்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் ஒழிய இந்த நாட்டில் நாங்கள் அபிவிருத்தியை ஏற்படுத்துவது என்பது ஒரு கஷ்டமான காரியமாகத்தான் இருக்க முடியும். குறிப்பாக நான் சொல்வது, இன்று நாங்கள் அந்நிய செலாவணி சட்டமூலத்தை பற்றி பேசுகின்றோம். இந்த அந்நிய செலாவணி சட்டமூலத்தை பொறுத்த மட்டில் இதில் பல காரணிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றது. நேரடியான காரணிகளை நாங்கள் இலகுவாக கண்டறிந்து கொள்ளலாம். மறைமுகமாக செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளில் பல விடயங்கள் பலருக்கு விளங்கிக் கொள்ளும், சிலருக்கு விளங்காமலும் இருக்கலாம். எனவேதான் நான் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நாடு வளம் பெற வேண்டும், இந்த நாட்டில் ஒரு செழிப்பான பொருளாதாரம் இருக்க வேண்டும், எமது நாடும் ஒரு அபிவிருத்தியடைந்த நாடு என்று நாங்கள் பேச வேண்டுமாக இருந்தால், நாங்கள் இப்போது சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகளை நாங்கள் கடந்து நிற்கின்றோம். ஆனால் எமது தலைவர்களால் எதனை சாதித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மதிப்பீடுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக எமது நாட்டை விடவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்ட நாடுகள் பல இருக்கின்றன. ஜப்பானை எடுத்துக்கொண்டால், 2nd உலக மகாயுத்தத்தின் போது கிரோசிமா நாகசாகி போன்ற அந்த நகரங்கள் 2 அணுக்குண்டுகள் மூலமாக தாக்கப்பட்டு சாம்பல் மேடுகளாக காணப்பட்ட அந்த நாடுகள் இன்று சரித்திரத்தில் பல கட்டங்களை கடந்து இன்று மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த நாடுகள் அந்த நாட்டில் தேசியவாதத்தை, ஐக்கியத்தை, ஒருமைப்பாட்டை முறையாக கட்டியளிப்பிருக்கின்றார்கள். அந்த நாடும் கூட ஒரு பௌத்த நாடாக இருக்கின்றது. அந்த நாட்டின் முன்மாதிரியை இந்த எமது ஸ்ரீலங்கா, இந்த இலங்கை நாடு எந்த அளவுக்கு பின்பற்றி இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக அகலமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு நாடு எந்த அளவுக்கு சகல மக்களுக்கும் ஒரு சமரசமாக வாழ்வதற்கு, சமத்துவமாக வாழ்வதற்குரிய இணக்கமான தீர்வினை மிகவும் விரைவாக காணக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக அந்த நாடு அபிவிருத்தி அடைந்து செல்வதற்கும் வெளிநாட்டு செலாவணிகளை அதிகளவு ஈட்டிக் கொள்வதற்கும் உரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மாறாக இனவாதம், மதவாதம், சாதிவாதம், பிரதேசவாதம் என்று பல்வேறுபட்ட பிற்போக்குவாதங்களால் நாங்கள் ஆளப்பட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் ஒரு அரசாங்கம் ஆட்சி செலுத்துவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க முடியாது. ஆனால் ஒரு இனத்தை இன்னும் ஒரு இனம் ஆள வேண்டும், ஒரு இனத்தை கண்டு இன்னொரு இனம் அஞ்சி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பாங்குடன் மறைகணிய சிந்தனைகளோடு யாராவது செயல்பட முற்பாடுவார்களாக இருந்தால், அந்த சிந்தனை என்பது நிச்சயமாக இந்த நாட்டை குட்டிச்சுவராக மாற்றிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. எனவே சர்வதேசத்தின் மத்தியில் நாங்கள் ஒரு கௌரவமான நாடாக இருக்க வேண்டும், கண்ணியமான நாடாக இருக்க வேண்டும். அதேவேளை எமது நாட்டின் வரலாறுகள், எமது நாட்டின் முன்மாதிரிகள் மற்ற நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் பிழையான சிந்தனைகளை விட்டுத்தள்ள வேண்டும், பிற்போக்கான சிந்தனைகளை களைய வேண்டும். அதே வேளையில் இந்த அடிப்படைவாதமான சிந்தனைகள் அகற்றப்பட்டு சகல மக்களும் ஒருமித்து வாழக்கூடிய ஒரு உருப்படியான ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும். இந்த உருப்படியான அரசியல் தீர்வு கிடைக்கின்ற போது இந்த இன அடிப்படையிலான கட்சிகள், மத அடிப்படையிலான கட்சிகள், பிரதேச அடிப்படையிலான கட்சிகள் என்பன தானாக அவற்றுடைய வீரியத்தை குறைத்து விடுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனை விடுத்து நாங்கள் இனவாதத்தின் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், மதவாதத்தின் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், அதேபோன்று பிரதேசவாதங்கள் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தால், இந்த நாட்டில் எந்த ஒரு இனத்தவரும், பெரும்பான்மை இனத்தவரும் சரி, சிறுபான்மையாக வாழுகின்ற இனத்தவர்களும் சரி, நிம்மதியாக வாழ முடியாது. எமது நாட்டில் அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொள்வதிலும் பல தடங்கல்கள் ஏற்படும். இப்போது நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது டொலர்கள், பவுண்ட்கள், பிராங்குகள் போன்ற வெளிநாட்டு நாணயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எமது ரூபாயின் பெருமதி இறங்கிக் கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதற்கெல்லாம் மறைமுகமான காரணங்கள் பல இருக்கின்றன. என்னவென்றால், வெளிநாட்டில் இருந்து இங்கு முதலீடு செய்யக்கூடியவர்கள் அல்லது சுற்றுலாவுக்கு வருகை தரக்கூடியவர்களது எண்ணிக்கை அருகிக் கொண்டு போகின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. முக்கியமாக நான் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம், புத்திஜீவிகள் ஒரு நாட்டிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு நிலைமை காணப்படுமாக இருந்தால் எமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதங்கள் குறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இனிவரும் காலத்திலாவது நாங்கள் புத்திஜீவிகளை எமது நாட்டின் மூளை சொத்துக்களை பயன்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் எமது சட்டமூலங்கள் இருக்க வேண்டும். வெளிநாட்டில் உள்ள எமது உறவுகள் இந்த நாட்டை செழிக்க செய்யக்கூடிய விதத்தில் முதலீடுகளை செய்வதற்கும் பலருக்கு தொழில் வாய்ப்புகளை செய்வதற்கும் ஏற்ற அமைதியான ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். கண்டியில் ஏற்பட்ட சம்பவம், அம்பாறையில் ஏற்பட்ட சம்பவங்கள் என்பன இந்த நாட்டில் முதலீடு செய்வதற்காக ஒரு நேரான சிந்தனையோடு இருக்கின்றவர்களுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. எனவே யாரோ தமது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக மறைமுகமான நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற போது எமது நாட்டில் இருக்கின்ற புலனாய்வில் ஈடுபடுகின்ற சேவையாளர்கள் இந்த விடயங்களை ஆழமாக அறிந்து விரைவாக செயல்பட வேண்டிய ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இவற்றை வைத்துக் கொண்டு அரசியல் லாபம் தேட முற்பட்டால் அரசியலுக்கு இந்த யுத்தங்களை அல்லது வன்முறைகளை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டால், கடந்த காலத்திலும் கூட யுத்தம் நடைபெற்றது, யுத்தத்திற்காக பல அர்ப்பணிப்புகளை செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் கூட பலவிதமான ஊழல் மோசடிகளை செய்திருக்கின்றார்கள். பல கொள்வனவுகளின் போது சில வேளைகளில் யுத்தம் என்பது சிலருக்கு உழைப்பதற்குரிய வியாபாரமாக கூட மாறியிருக்கின்றது. பல கொள்வனவுகளின் போது பல பாரிய மோசடிகள் நடைபெற்றிருந்ததாக கூட பேசப்படுகின்றது. எனவேதான் நாங்கள் தேசபக்தர்களாக இருந்தால், உண்மையாக இந்த நாட்டை நேசிப்பவர்களாக இருந்தால், இனவாதிகளாக, மதவாதிகளாக, பிரதேசவாதிகளாக, மொத்தத்தில் அடிப்படைவாதிகளாக இல்லாமல் தூய சிந்தனை உள்ளவர்களாக மாற வேண்டும். புத்த பகவான் கூட எந்த ஒரு இனத்திற்கும் எந்த ஒரு மதத்திற்கும் கேடு விளைவிக்காத விதத்தில் வாழுகின்றவர்களையே உண்மையான பௌத்தனாக அவர் கருதுகின்றார். ஆகவே இந்த நாட்டில் நல்ல சிந்தனையுடைய பௌத்தர்கள் இருக்கின்ற அதே வேளையில் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் எம்மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே எமது நாட்டை வளம்பர செய்வதற்கு, வளர்த்தெடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் சகலரும் திடசங்கற்பம் எடுத்து செயற்பட வேண்டும். அந்நிய சிலாவணியை ஈட்டிக் கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் பெண்களின் உழைப்புக்குரிய மகத்துவத்தை நாங்கள் வழங்க வேண்டும். புலம்பெயர்ந்த எமது உறவுகளின் உழைப்புகளை கூட நாங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்வதற்கும், அவர்களுடைய பொருளாதார சேவையை எமது நாட்டில் பெற்றுக்கொள்வதற்கும், சுற்றுலாத்துறையை வளர்த்துக் கொள்வதற்கும், ஏற்றுமதியை அதிகரித்துக் கொள்வதற்கும், இறக்குமதியை குறைத்துக் கொள்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.